வணக்கம். வினவு செய்தி அறிக்கை. பிரேமலதா, த ரியல் தியாகத்தலை. ராஜாஜிக்கு பிறகு ஒரு நல்ல பிராமண பீசுக்காக மயிலை ஆன்மாக்கள் பன்னெடுங்காலம் காத்திருந்த வேளையில் குத்துமதிப்பான ஐயராக எம்ஜிஆர் வாய்த்தார். சுயபுத்தியும் சொல்புத்தியும் இல்லாத, சுயத்தை சொரிய மட்டுமே தெரிந்த அவர்தான் நேற்றைய ஜெயாவுக்கும் இன்றைய மோடிக்கும் முன்னோடி. கழிசடையாக இருந்தாலும் பார்ப்பனியம் கால் நூற்றாண்டு தவறத்தில் பெற்ற பிள்ளையே இல்லையா? ஊடகங்கள் முட்டுக் கொடுத்து முட்டுக் கொடுத்து சோறு போட்ட மகாராஜா என பாமர மக்களை நம்ப வைத்தார்கள். அவரால் அடித்து மென்டலாக்கப்பட்ட ஆட்களுக்கோ, அடியாட்களுக்கு பட்டா போடப்பட்டு கொல்லப்பட்ட ஏரிகளோ கணக்கில் வரவில்லை. அடுத்து கோமலவல்லி வந்து சேர்ந்தார். அக்ரஹாரவாசிகள் எல்லோரும் கும்பலாய் போய் போயஸ் கார்டனில் கொண்டாடலாம் என்றால், அங்கே ஏற்கனவே நந்தி போல சசி கும்பல் உட்கார்ந்து விட்டது. விருந்து வைத்து வாயை தைத்தது போல ஆயிற்று அவர்கள் நிலை. ஜே ஊழலின் பெரும் பங்கை சூத்திர தோழியின் குடும்பம் தின்ன, மீண்டும் பார்ப்பனியம் விரல் சப்பியபடியே சாபமிட்டு காலம் கழித்தது. ஆரியமாமா சோ ராமசாமியே ஜெயாவை திட்டிவிட்டு எதிரணியை ஆதரிக்க வேண்டியதாயிற்று. ஆனாலும் ஜாதி பாசம் விட்டு போகுமா? அந்த டபுள் பாசிஸ்டை நிர்வாக புலி என பிரச்சாரம் செய்து ஒப்பேற்றினார்கள். சாராய ஆலை ஓனர் எனும் தட்சணையை கூட சோ காலம் போன கடைசியில்தான் வாங்கினார். ஜே ஒரு சோத்து சோம்பேறி என்பதால் சோ தட்சணை பெறும் காலம் வரை இருந்தார். இல்லாவிட்டால் எதிர்த்து பேசிய காலத்திலேயே சந்திரலேகா டைப் ட்ரீட்மெண்ட்டை பெற்றிருப்பார். அந்த அம்மா போன பிறகு வாய்த்த சுமார் மூஞ்சிகள் எல்லாம் புரோக்கர் வேலையே போதும் என செட்டில் ஆயின. புரோக்கர் வேலைக்கு கூட லாயக்கற்ற எச் ராஜா, குருமூர்த்தி, எஸ் வி சேகர் போன்ற கொழுப்பிடுத்த கூமுட்டைகள் தலைவன் தோரணையில் பேசி மீதம் இருக்கும் பர்னிச்சர்களை உடைத்தன. எம்ஜிஆர் காலம் என்றால் கூட இந்த கூமுட்டைகளை இன்டலெக்சுவல் எல்லாம் அப்படிதான் இருப்பா என தடவி கொடுத்திருப்பார்கள். சமூக ஊடகங்கள் வந்த பிறகு தடவி கொடுக்கும் கைகளில் க்ஷண நேரத்தில் துப்பிவிடுகிறார்கள். பெரியார் காலத்தில் கூட பார்ப்பனர்கள் அறிவாளிகள் எனும் அந்தஸ்துக்கு ஆபத்து அவ்வளவாக இல்லை. ஃபேஸ்புக் காலத்தில் வெறும் ஸ்டேட்டஸ்கள் போட்டே அந்த ஸ்டேட்டஸுக்கு எள்ளும் தண்ணியும் தெளித்து விடுகிறார்கள். பார்ப்பனர்களின் முக்கால் நூற்றாண்டு அனுபவத்தில் அரசியலுக்கு வரும் சொந்த பிள்ளைகள் அவர்கள் கௌரவத்தை சந்தியில் நிறுத்தும் வாய்ப்பே அதிகமாக இருந்திருக்கிறது. ஆகவே பார்ப்பனியத்தின் பிளான் பி ஆனது சூத்திரர்களை இறக்கி அவர்கள் வழியே அதிகாரத்தை தக்க வைக்கலாம் என்பதாக இருந்தது. இது சேர சோழ காலத்து அறது பழசு டெக்னிக் தான். என்ன செய்வது? பார்ப்பனியத்தை இன்னும் கிழடுகட்டைகள் தானே காப்பாற்ற வேண்டியிருக்கிறது. பிளான் பி மூலம் முதலில் அவிழ்த்து விடப்பட்ட நாய்கள் ஜாதி சங்கங்கள். அவர்கள் படையெடுப்புக்கு பிறகு பார்ப்பனர்களின் சாதி வெறிக்கு ஒரு பாதுகாப்பு கிடைத்தது. பாதுகாப்புக்கு சரி, அதிகாரத்தை தக்க வைக்க? அதற்குத்தான் விஜயகாந்த் வரைமுறை இல்லாமல் ஊடகங்களால் ஆராதிக்கப்பட்டார். அவருக்கான நேர்மறை முன்னோட்டங்கள் வெள்ளமென பாய்ந்தன. பார்ப்பனர்கள் விரும்பி இருக்காவிட்டால் ஊடக நடத்தை இப்படி இருந்திருக்காது. பெயரளவுக்கு கூட சித்தாந்தம் இல்லாத, ஓரளவு ஓட்டுக்களை திரட்டக்கூடிய கொழுப்படுத்த முட்டாள்கள் பார்ப்பன லாபிக்கு தேவை. அதற்கு சப்ஜாடாக பொருந்தி வந்தவர் விஜயகாந்த். நீங்கள் சந்திக்கும் பார்ப்பனர்களிடம் பேசி பாருங்கள். விஜயகாந்தின் வீழ்ச்சி அவர்களை சங்கடப்படுத்தி இருக்கும். விஜயகாந்தும் அவர்களின் கொஞ்சலுக்கு உகந்த நியாயத்தை செய்தார். அரை ஜெயாவான மனைவி, அரை பிரேமாவான மச்சான், பணக்கார திமிரை தவிர வேறு தகுதியே இல்லாத பிள்ளைகள், கூடவே சினிமாக்காரனுக்கு உண்டான அதிகார மிதப்பு என எல்லா சிக்கல்களையும் தாண்டி அவர் 2011 ஜெயாவை ஆதரித்து பார்ப்பனியத்துக்கு சேவை செய்தார். பிறகு மானாக்கூவில் இருந்தும் ஜெயாவுக்கு உதவினார். அப்படிதான் பிரேமலதா சொல்லியிருக்கிறார். இப்போதும் பார்ப்பனியத்துக்கு ஒரு பார்ப்பனரால் கூட செய்ய இயலாத சேவைகளை செய்யும் அதிமுகவை ஆதரிக்கிறார். இவற்றின் கிரெடிட் முழுவதும் விஜயகாந்துக்கு போய் அதன் பாவங்களை மட்டும் அன்னியார் சுமக்கிறார். விஜயகாந்தை ஆதரிக்கும் மயிலை ஜீவன்கள் கூட அன்னி பிரேமலதாவை சபிக்கிறார்கள். ஸ்டாலினுக்கு கடும் போட்டி கொடுத்திருக்க வேண்டிய ஆலை கரடி பொம்மை போல செட் ப்ராப்பர்ட்டியாக மாற்றிவிட்டார் எனும் அவச்சொல்லை நீங்களே கபாலி கோயில் மாட வீதிகளில் இப்போதும் கேட்க இயலும். ஆனால் உண்மை அதுவா? 2006 மட்டுமே விஜயகாந்த் ஓரளவுக்கு கோர்வையாக பேசினார். 2009 இருந்தே அவர் பேச்சு கோளாறானதாகவும் புரிந்து கொள்ள முடியாததுமாக ஆகிவிட்டது. கேப்டன் டிவி லைவில் அவர் பேச்சு ஒளிபரப்பாகையில் ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்தால் உடனே ஒளி மட்டும் நிறுத்தப்பட்டு,
நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம்,
நீ பொட்டு வச்ச தங்க குடம் பாட்டை ஓட விடுவதற்கென்றே ஒரு சிறப்பு டீம் ஒன்று செயல்பட்டது. ஊடகங்களிடம் ஏடாகுடமாக பேசுவது, கூட இருப்பவனை எகிரி அடிப்பது போன்ற கூடுதல் இம்சைகள் வேறு. ஆனால் இத்தனைக்கு மத்தியில் கடந்த 10 ஆண்டுகளாக விஜயகாந்தை ஒரு போனியாகும் சரக்காக வைத்திருக்க அந்நியார் எத்தனை சிரமப்பட்டிருக்க வேண்டும்! ஒரு சூத்திர நிர்மலா சீதாராமனுக்கு இது எத்தனை பெரிய சவால் என்பதை யாருமே யோசித்து பார்ப்பதில்லை. இப்போது அதிமுக கூட்டணியில் கொஞ்சம் கூடுதலாக ஜாதி ஓட்டுகளை ஒட்டி கொண்டு வரும் சூழலில் இருப்பது மாங்கா கும்பல்தான். குடிசைகளை கொளுத்தி காதல் மனம் புரிந்த பல குடும்பங்களை சிதைத்து அடைந்த பலன் இது. அதிமுக, பாஜக, பாமக கூட்டணிக்கு பிறகு சமூக ஊடகங்கள் அடித்த அடியில் மாங்கனிகள் நசுங்கி மண்ணில் விழுந்திருக்கும். ஆனால் கேப்டனின் மகனும் மச்சானும் அந்த தாக்கத்தை குறைத்திருந்த வேளையில் அந்நியார் வாய் திறந்த வினாடியே மாங்கா மைந்தனும் அப்பா மாங்காவும் சமூக ஊடகங்களில் நிபந்தனையற்ற ஜாமீன் பெற்றார்கள். இது அம்மனின் அருளுக்கு இணையான வரம். அந்த வகையில் கூட்டணிக்காக அதிகம் தியாகம் செய்தது அன்னிஜிதான். இது நாள் வரை வாய்க்கொழுப்பின் ஒற்றை பிரதிநிதியாக நிம்மி மாமியே இருந்து வந்தார். ஜே கூட தன் திமிரை வார்த்தைகளால் பொதுவெளியில் காட்டியவர் அல்ல. ஆனால் ஊறுகாய் மாமியோ பிரஸ் மீட்டுக்கு 1000 ஓட்டு வீதம் தொலைக்கும் அளவுக்கு சனியை நாக்கில் குடிவைத்திருப்பவர். ஒரே பிரஸ் மீட் மூலம் அந்த சனி நாக்கு நாயகி பட்டத்தை பிரேமா தட்டி பறித்து நிம்மி மாமியை காத்திரளியிருக்கிறார்.
அவரை போல இங்காரும் இல்லை, அலசி பாரு நீ உலகத்தில்.
இனி மீம்ஸ்களில் வாய்க்கொழுப்பு டெம்ப்ளேட்டுகளை பிரேமலதாவே ஆக்கிரமிப்பார். ராஜேந்திர பாலாஜிக்கு மோடி டாடியானதில் கூட சில லாஜிக் மீறல்கள் இருக்கலாம். ஆனால் நிம்மிக்கு பிரேமாதான் மம்மி என்றால் அதை மறுக்க அகிலத்தில் யாருக்குமே திராணி இருக்காது. யாசகம் பெற்ற அடுத்த வகையரா ஊடகவியலாளர்கள் எஸ்வி சேகர் போன்ற சினிமா பிட்டு காமெடியன்களானாலும் சரி, எச் ராஜா போன்ற அரசியல் பிட்டு காமெடியன்களானாலும் சரி, துப்பினால் துடைத்து கொண்டு போவதே ஊடகங்களின் தலைவிதியாக இருந்தது. எஸ்வி சேகர் வீட்டு வாசலில் ஆர்ப்பாட்டம் செய்த பத்திரிகையாளர்கள் தங்கள் நிறுவன விசாரணை கமிஷனை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இப்போது பிரேமா அண்ணி விவகாரத்தில் தங்கள் எதிர்ப்பை கொஞ்சம் போல காட்டிக்கொள்ள அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காட்சி ஊடகங்கள் விவாதங்கள் நடத்தின. நிம்மி மாமி செருப்பால் அடித்திருந்தாலும் பத்திரிகையாளர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்காது என்பதை பரிசீலித்தால் இது எத்தனை பெரிய வாய்ப்பு என்பது உங்களுக்கு புரியும். வெறும் அரசியல்வாதியாக மட்டும் அவர் தியாகம் செய்தவர் அல்ல, ஒரு தாயாக, அக்காவாக, மனைவியாகவும் அவர் தியாகியே. தனியே போய் ஒரு தீக்குச்சி கடன் வாங்கி வரக்கூட தகுதி இல்லாத திமிரெடுத்த பிள்ளையை வைத்து கொண்டு அவரையும் பொதுக்கூட்டத்தில் பேச அனுப்பினார். அது ஊரில் இருக்கும் கட்சிகள் எல்லாவற்றையும் ஒரே வாக்கியத்தில் உரண்டை இழுத்தது. வீட்டுக்காரர் ஃபேஸ் வேல்யூவின் கடைசி அறுவடையை எடுக்க வேண்டும். பிள்ளையின் வாயிலோ மூதேவி மல்லாக்கப்படுத்த வாக்கில் காலாட்டி கொண்டிருக்கிறது. இந்த துயரங்கள் போதாதென்று புரோக்கரேஜில் பாண்டித்யம் போதாத தங்கத்தம்பியோ 2 கட்சிகளுக்கும் ஒரே நாளில் லவ் லெட்டர் கொடுத்து அம்பலப்பட்டிருக்கிறார். இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் எந்த மனிதரும் நிதானம் இழப்பார்கள். ஆனால் அன்னியோ திட்டமிட்டு நிதானமாக நிதானம் இழந்தார் என்பதை அந்த பேட்டியை பார்த்த யாராலும் கணிக்க முடியும். தன்னை பலியிட்டு தம் பிள்ளையையும் தம்பியையும் காப்பாற்றிய தியாக தாய் அவர் என்பதை அறிய இந்த ஒரு உதாரணமே போதும். ஜென்டில்மேன் படத்தில் மகன் படிப்புக்காக தன்னைத்தானே தீயிலிட்ட மனோரமாதான் தமிழகத்தின் தியாக தாய்க்கு உதாரணமாக இருந்தார். அன்னி பிரேமா அதனிலும் மேலானவர் என்பதை காலம் உங்களுக்கு உணர்த்தும். ஜெய் ஹிந்த். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மேலும் செய்திகளுக்கு உழைக்கும் மக்களின் இணைய குரலான வினவதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.